வாரம் ஒரு அலசல். தன்னிடம் இருப்பதைத்தானே கொடுக்க முடியும்.
அது 1989 நவம்பர் 9 அன்று நடந்தது. ஒரு மகிழ்வான விடயம், பெர்லின் சுவர் இடிக்கப்பட்ட நாள் அது. 2 உலக போருக்கு முன்னர் ஒரே நாடாக இருந்த ஜெர்மனி, அப்போருக்கு பின்னர் மேற்கு ஜெர்மனி, கிழக்கு ஜெர்மனி என 2 பிரித்திருந்த சுவர் அது. இவ்விரண்டு ஜெர்மனிகளையும் பிரிப்பதற்கு இடையில் முதலில் ஒரு முள்கம்பி வேலியையும், அதற்கு பின்னர் 4 அகலம், 15 உயரம், 165 கிலோமீட்டர் நீளத்துக்கு மெகா கான்கிரீட் சுவரையும் எழுப்பினார்கள். அந்த சுவர் ஜெர்மனியின் தலைநகரான பெர்லினையும் 2 பிரித்தது. அந்த பெர்லின் சுவரைத்தான் ஏறக்குறைய 28 பிறகு 2 மக்களும் சேர்ந்து உடைத்து தகர்த்தார்கள்.
பெர்லின் சுவர் இருந்தபோது அந்த எல்லையை யாரும் தாண்டிச் செல்லாமல் கண்காணிக்க பாதுகாப்பு வீரர்கள் இருந்தனர். குறிப்பாக மேற்கு ஜெர்மனியிலிருந்து யாரும் கிழக்கு ஜெர்மனிக்கு வந்துவிடாமலும், அங்கே மலிவு விலையில் விற்கப்பட்ட கோதுமை போன்ற உணவுப் பொருட்களை மேற்கு ஜெர்மனி மக்கள் வாங்கிக் கொண்டு போகாமலும் கண்காணிப்பதே பாதுகாப்பு வீரர்களின் வேலை. ஆனால் மேற்கு ஜெர்மானியர்களின் கருத்து மாறுபட்டிருந்தது. இந்த பிரிவினைச் சுவர் சகோதரர்களை பிரித்து வைக்கும் அவமான சுவர் என்று அவர்கள் நினைத்தனர். கிழக்கு ஜெர்மனி மக்களுக்கும் இதே கருத்து இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஆனாலும் சோவியத் ரஷ்யாவின் பிடியில் இருந்ததால் அதை மீறி அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை.
ஒரு நாள் கிழக்கு பெர்லின் மக்களில் சிலர் நிறைய குப்பைகளை கொண்டு போய் பெர்லின் சுவருக்கு அப்பால் மேற்கு ஜெர்மனி எல்லைக்குள் கொட்டிவிட்டு போனார்கள். இதற்கு மேற்கு ஜெர்மனி மக்கள் செய்துள்ள காரியம்தான் நம்மை வியக்க வைத்துள்ளது. மேற்கு ஜெர்மனி மக்கள் ஒரு லாரி நிறைய ரொட்டிகள், பழங்கள், மளிகை பொருட்களையெல்லாம் எடுத்து வந்து அழகாக பெர்லின் சுவர் மேல் அடுக்கி குப்பையை போட்டவர்களுக்கு ஒரு செய்தியையும் எழுதி வைத்தார்கள். தன்னிடம் உள்ளதையே ஒருவன் மற்றவர்களுக்கு கொடுப்பான் என்று ஒரு அட்டையில் எழுதி வைத்துவிட்டு போனார்கள். அன்பர்களே, ஒருவர் தன்னிடம் உள்ளதையே மற்றவர்களுக்கு கொடுப்பார். சிந்திக்க வேண்டிய கூற்று இது. கிழக்கு பெர்லினில் குப்பை கொட்டியவர்களை திருத்துவதற்காக எழுதப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதரும் தன்னிடம் இருப்பதைத்தானே மற்றவருக்கு கொடுக்க முடியும் என்பதுதான் உண்மை. நல்ல பண்புகளை கொண்டிருப்பவர் அப்பண்புகளைத்தானே மற்றவரிடம் வெளிப்படுத்துவார். உள்ளன்று வைத்து புறமொன்று நடிக்கும் கூட்டமும் உண்டு. ஆனால் உண்மை நிலை எப்படியும் ஒரு நாள் வெளிப்பட்டு விடும். அது இருக்கட்டும் அன்பர்களே, இப்போது நாம் நல்லதை பேசுவோம். காவிரி நீர் பங்கீடு பிரச்சினை முடிந்த கதை அல்ல. ஆனால் அப்பிரச்சினை ஆரம்பித்த நாட்களில் அடுத்த மாநிலத்தவர் காரணமே இல்லாமல் எதிரே தென்படும் தமிழர்களை அடித்து உதைத்தார்கள். மேலும் பல வன்முறைகள், அதற்கு பழிக்குப்பழி செயல்களும் நடக்காமல் இல்லை. அப்பா வயதில் இருக்கும் சோனமுத்து என்ற லாரி டிரைவரை ஒருவர் கன்னத்தில் அறைந்துள்ளார். இப்படி அடிவாங்கி அவமானம் அடைந்த சோனமுத்து அவர்கள் இப்படி சொல்லியிருக்கின்றார்.
பெங்களூருவில் எனக்கு நேர்ந்த இந்த கதி இங்கே வரும் கன்னட டிரைவர்களுக்கு நேரக்கூடாது.
சோனமுத்து அவர்களுக்கு என்ன பரந்த விரிந்த உள்ளம்! தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கொரு குணமுண்டு என நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை எழுதிய பாடலின் முதல் வரிக்கு சோனமுத்து போன்ற உயர்ந்த உள்ளங்கள் இலக்கணமாக விளங்குகின்றார்கள். சோனமுத்துக்கள் வாழ்க!
ஒருவர் தன்னிடம் உள்ளதையே மற்றவர்களுக்கு கொடுப்பார். அன்பர்களே, நம் APJ அப்துல் கலாம் அவர்களின் நற்பண்புகளை வியக்காதவர்களே இல்லை. ரமதான் மாதத்தில் இந்திய குடியரசுத் தலைவர் மாளிகையில் இஃப்தார் விருந்து நடத்துவது மரபு. ஆனால் அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்த 5 இஃப்தார் விருது நடத்தப்படவில்லையாம்.
இதற்கான காரணம் என்ன என்று அவருக்கு தனி செயலாளராக இருந்த PM நாயர் அவர்கள் கலாம் எஃபெக்ட் என்ற புத்தகத்தில் தெரிவித்திருக்கின்றார். நாயர் அவர்கள் இவ்வாறு எழுதியிருக்கின்றார்.
கடந்த 2002 அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற சமயம் என்னை அழைத்த அப்துல் கலாம் அவர்கள் இஃப்தார் விருதுக்கு ராஷ்டிரபதி பவனில் எவ்வளவு செலவாகும் என்று கேட்டார். 22 லட்சம் ரூபாய் செலவழிப்போம் என்று நான் சொன்னேன். அதற்கு ஐயா அவர்கள், ஏற்கனவே உணவு கிடைத்து வாழ்பவர்களுக்கு இஃப்தார் விருந்து அளிப்பதால் என்ன பயன்? அந்த 22 லட்சத்தை கருணை இல்லங்களுக்கு பிரித்து வழங்கி விடுவோம் என்று கூறினார். பின்னர் அந்த தொகைக்கு இணையாக சில கருணை இல்லங்களை தேர்ந்தெடுத்து அங்குள்ள குழந்தைகளுக்கு தேவையான உணவு, ஆடைகள் மற்றும் விரிப்புகளை வழங்க ஏற்பாடு செய்ய சொன்னார். பின்னர் தனியாக என்னை அவர் அழைத்து தனது சொந்த பணத்திலிருந்து 1 லட்சம் ரூபாய்க்கும் காசோலை அளித்து இதையும் சேர்த்து 23 லட்சம் ரூபாய்க்கு குழந்தைகளுக்கு உணவு ஏற்பாடு செய்யுங்கள், இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்றும் அப்துல் கலாம் அவர்கள் கூறினார். ஆனால் நானோ, ஐயா, நான் இதை மக்களிடம் சொல்வேன். இங்கு ஒரு மனிதர் செலவழித்திருக்க வேண்டிய பணத்தை மட்டுமல்லாமல் தனது சொந்த பணத்தையும் கொடுத்தார் என்று மக்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று சொன்னேன். அப்துல் கலாம் அவர்கள் இஸ்லாமியர்தான் என்றாலும் அவர் குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்தவரை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இஃப்தார் விருந்து அளிக்கப்பட்டதில்லை. இத்தகைய மனிதநேயமிக்க மனிதரிடம் பணிபுரிவது குறித்து நான் மிகுந்த பெருமையடைந்தேன்.
அப்துல் கலாம் அவர்களின் 5 ஆண்டு காலம் பதவி முடிந்த பின்னர் குடியரசுத் தலைவர் மாளிகை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அவரை சந்தித்துக் கொண்டிருந்தனர். அப்போது நானும் அவரை சந்தித்தேன். என்ன மிஸ்டர் நாயர், உங்கள் மனைவியை காணோம் என்று கலாம் அவர்கள் கேட்டார். எனது மனைவி ஒரு விபத்தில் சிக்கி கால் உடைந்து வீட்டில் இருக்கின்றார் என்று சொன்னேன். அடுத்த நாள் எனது வீட்டை சுற்றி ஒரே காவல்துறையினர். என்னவென்று பார்த்தால் அப்துல் கலாம் அவர்கள் எனது மனைவியை பார்க்க வீட்டுக்கே வந்துவிட்டார். ஒரு குடியரசுத் தலைவர் சாதாரண ஊழியரின் மனைவியை சந்தித்து பேசுகின்றாரே என்று நான் வியந்து போனேன். இவ்வாறு தனது அனுபவத்தை எழுதியுள்ளார் பி.எம். நாயர். அன்பு இதயங்களே, நல்ல மரம் நல்ல கனியையே கொடுக்கும். நல்ல மனிதர்களிடமிருந்து நல்ல பண்புகளே வெளிப்படும்.
அக்டோபர் 24 இத்திங்கள் ஐக்கிய நாடுகள் தினம். மேலும் ஐக்கிய நாடுகள் நிறுவனம் இத்திங்களன்று ஆயுத களைவு வாரம் என்ற ஒரு நிகழ்வை தொடங்கியுள்ளது. உலகில் அமைதி மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதற்காக இந்த வாரம் கடைபிடிக்கப்படுகின்றது. ஆனால் ஈராக்கில் மோசூல் நகரில் கடுமையான போர், சிரியாவில் 3 நாள் போர் நிறுத்தத்திற்கு பிறகு மீண்டும் தாக்குதல்கள் தொடங்கியுள்ளன, ஏமனில் அமல்படுத்தப்பட்ட 3 நாள் போர் நிறுத்தம் முடிவடைந்த சில மணி நேரங்களில் சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டணி ஏமன் தலைநகரான சனாவில் வான்வழி தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. இவையெல்லாம் இஞ்ஞாயிறு செய்திகள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இஞ்ஞாயிறு மூவேளை ஜப உரையில் ஈராக்கில் குறிப்பாக மோசூல் நகரில் அப்பாவி குடிமக்களுக்கு எதிராக நீண்டகாலமாக இடம்பெற்று வரும் வெறுக்கத்தக்க கொடூர வன்செயல்கள் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு நம்பிக்கையும் ஒப்புரவும் ஏற்பட விண்ணப்பித்தார். அதற்காக ஜெபித்தார்.
In queste ore drammatiche sono vicino all'intera popolazione dell'Iraq, in particolare a quella della città di Mosul. I nostri animi sono scossi dalle efferati atti di violenza che da troppo tempo si stanno commettendo contro i cittadini innocenti, siano musulmani, siano cristiani.
ஒருவர் தன்னிடம் உள்ளதையே மற்றவர்களுக்கு கொடுப்பார். அன்பு இதயங்களே, உச்சி வெயிலில் மரத்தடியில் ஒருவர் ஒரு நாள் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார். அந்த வழியாக வந்த ஒரு விறகு வெட்டி அவரை பார்த்து, கடுமையான உழைப்பாளியாக இருக்க வேண்டும், உழைத்த களைப்பால்தான் இந்த வெயிலிலும் எப்படி உறங்குகின்றார் என நினைத்து கொண்டே சென்றார். அடுத்து அவ்வழியாக வந்த திருடன் ஒருவன், இரவு முழுவதும் கண்விழித்து திருடி இருப்பான் போல தெரிகின்றது, அதனால்தான் இந்த சுட்டரிக்கும் வெயிலிலும் அடித்து போட்டது போல் தூங்குகின்றான் என நினைத்து கொண்டே சென்றான். அடுத்து வந்த குடிகாரன் ஒருவன், காலையிலேயே நன்றாக குடித்திருக்கின்றான், அதனால்தான் குடிமயக்கத்தில் இப்படி விழுந்து கிடக்கின்றான் என நினைத்து கொண்டே சென்றான். சிறிது நேரத்தில் அவ்வழியாக வந்த துறவி ஒருவர், நண்பர்களில் இப்படி உறங்கும் இவர் முற்றும் துறந்த ஞானியாகத்தான் இருக்க வேண்டும், வேறு யாரால் இத்தகைய செயலை செய்ய முடியும் என அவரை வணங்கிவிட்டு சென்றாராம். அன்பர்களே, இது கதைதான் என்றாலும் நாம் எப்படியோ அவ்வாறே நம் எண்ணங்களும் என்ற உயரிய பாடத்தை நமக்கு உணர்த்துகின்றது. எனவே நல்ல பண்புகளால் நம்மை நிறைப்போம். நம் எண்ணங்கள் சிறந்திருந்தால் நம் வாழ்வும் சிறக்கும். வாழ்வு சிறந்திருந்தால் நம்மை சுற்றியுள்ள அனைவரும் அனைத்தும் சிறக்கும்.
வாழ்வில் நன்றி சொல்வே.
தன்னிடம் இருப்பதைத்தானே கொடுக்க முடியும். இந்த வாரம் ஓரலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.